மாலை ஆராதனையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நாம் திறந்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம். இந்த 17வது அதிகாரம் முழுவதும் ஒரே ஒரு ஜபமாக இருக்கிறது. இந்த ஜபம் ஒரு உண்மையிலேயே ஒரு தீர்க்க தரிசன ஜபமாக, இன்னும் சொல்ல போனால் என்றென்றைக்கும் இருக்கிற சபையை குறித்த கிறிஸ்துவின் பாரம் வெளிப்படக்கூடிய ஒரு ஜபமாக இருக்கிறது. பெரும்பாலும் நாம் நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து கெத்செமனை தோட்டத்தில் அவர் ஜெபித்தது ஏதோ ஒரு சின்ன ஜபம் என்று சொல்லி நம்ம நினைப்போம். அதாவது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி நம்ம ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த ஜபம் அந்த சிறிய ஜபம் மாத்திரம் அல்ல. நம்ம அந்த மத்தேயும் மார்க்கு லூக்கா சுவிசேஷத்தில் எல்லாம் பார்க்கிற அந்த ஜபங்கள் எல்லாமே அந்த ஒப்பு கொடுத்தலை மாத்திரமே அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் யோவான் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து செய்த அந்த முழு ஜபத்தையும் விவரமாக எழுதியிருக்கிறார். ஏனென்றால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு செல்வதற்கு அந்த முந்தின ராத்திரி வேளையில் குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரமாகிலும் அவர் ஜபித்திருக்க வேண்டும். 1 மணி நேரம் ஜபித்துவிட்டு திரும்பி வருகிறார், என்னோடு 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். மறுபடியும் போகிறார், மறுபடியும் வந்து பார்க்கிறார், 1 மணி நேரம் ஜபித்துவிட்டு மீண்டும் தூங்குகிறார்கள். மறுபடியும் ஜபிக்க சென்றுவிட்டு வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் தூங்குகிறதை பார்த்து அங்கிருந்து அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஜபித்திருப்பார். அது ஒரு நீண்ட ஜபமாக இருந்திருக்கும், ஒரு போராட்டமான ஜபமாக இருந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கு அந்த ஜபத்திலிருந்து ஒரு சுருக்கம் தான் இந்த 17வது அதிகாரம். யோவான் 17வது அதிகாரம் என்பது அந்த 3 மணி நேரம் அவர் ஏறெடுத்த ஜபத்திலிருந்து ஒரு சுருக்கத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த ஜபத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற பாரம், நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற கரிசனை, நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற திட்டம், சகலமும் இந்த 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அதிலிருந்து சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். ஐக்கியத்தில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையானது கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த ஒரு மனம் என்பது நமக்கு ஆவிக்குரிய பலத்தை பல மடங்கு கூட்டி கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மனம், தேவ பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடத்தில் ஆண்டவர் செயல்படுகிற விதம், ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிற பலன், ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், சகலமுமே வித்தியாசமாகவே இருக்கும். இதற்கு உங்களுக்கு நான் சில வசனங்களை மாத்திரம் வேகமாய் நான் காட்ட நினைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 9-10 2 வசனங்களை வாசிக்கலாம்.
ஒண்டியாயிருப்பதிலும்
இருவர் கூடியிருப்பது நலம்
அவர்களுடைய பிரயாசத்தினால்
அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும்.
ஒருவன் விழுந்தால்
அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான்.
ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அவனை தூக்கிவிட துணை இல்லையே.
ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஐக்கியம், தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக ஜபத்திலும் மற்றும் எல்லா விதத்திலேயும் கூடியிருப்பது நலம் என்கிறார்.
இந்த காரியத்தில் ஆண்டவர் நலம் என்று சொல்வது எப்படிப்பட்டது? 12 வசனத்தை வாசிங்க, அப்ப தெரியும்.
ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால்,
ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால்,
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்,
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
முப்பூரி நூல் சீக்கிரமாய் அறாது,
முப்பூரி நூல் சீக்கிரமாய் அறாது. இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் எல்லாம் ஒரு வெளிப்பாட்டின் சத்தியம். இங்கே இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் கொடுக்கிற பலன் என்ன? முதலாவது 10 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் விழும்பொழுது இன்னொருவன் தூக்கி விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. 12 வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். நமக்கு எதிர்த்து வருகிறது பிசாசுதான். ஆனால் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சத்துருவின் ஆளுகைகளையும் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் 1000 பேரையும் இரண்டு பேர் 10,000 பேர்களை துரத்துவார்கள். ஒருத்தன் 1000, ரெண்டு பேர் 2000 கிடையாது. ரெண்டு பேர் சேர்ந்தால் அதன் வல்லமை 10 மடங்கு அதிகரிக்கிறது. 10,000 பேர்களை துரத்துவார்கள். சேர்ந்து ஜெபித்தல் என்பது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் வீழ்த்துவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பலனாய் இருக்கிறது. நம்ம தனித்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அபிஷேகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருகிறது. அதுல ஒரு தனி காரியம் இருக்குது. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. இப்ப நீங்க தனியா ஜெபிக்கும் போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பக்தி விருத்தி அடையலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தலாம். தனிப்பட்ட விதத்திலே உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த நேரம் எதுவா இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் குறைந்திருக்கிற ஒரு நேரம், சரியாக ஜெபிக்க முடியாத ஒரு நேரம், ஜெப வாஞ்சை குறைகிற ஒரு நேரம், அபிஷேகம் குறைகிற ஒரு நேரம், அப்படி என்று ஒன்று வருமானால் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தை நாம் தூக்கி நிறுத்தப்படுவது மிக சுலபம். இன்னைக்குமே தெய்வ பிள்ளைகள் நமக்கு எப்பவுமே ஒரு ஃபெலோஷிப் அவசியம் இருக்கணும். சேர்ந்து ஜெபிக்கணும். தெய்வ பிள்ளைகளின் ஐக்கியம் இருக்கணும். சேர்ந்து ஜெபிக்க தெரியும். நம்ம தனிப்பட்ட விதத்தில் நானே என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா கண்டிப்பாக சொல்றேன், ரொம்ப நாள் நிற்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். புரியுதா? ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவ ஜனங்கள் அதிலே கர்த்தர் அவளை பலப்படுத்துகிறார். இங்க பாத்தீங்கன்னா 12 வசனத்தை மறுபடியும் படிக்கலாம்.
ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால்,
ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால்,
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்,
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது,
முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இல்லையா? இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் சொல்லிட்டு முப்புரி நூல், மூன்றாவது ஒரு நூலை கர்த்தராக இணைக்கிறார். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அல்லாமலும்
அல்லாமலும்
உங்களில் இரண்டு பேர்,
உங்களில் இரண்டு பேர்
தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்,
தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்,
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால்,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால்
அது அவர்களுக்கு உண்டாகும் என்று,
அது அவர்களுக்கு உண்டாகும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏனெனில்
ஏனெனில்
இரண்டு பேராவது,
இரண்டு பேராவது,
மூன்று பேராவது,
மூன்று பேராவது
என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ,
என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ
அங்கே
அங்கே
அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்,
அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இங்க 20 வசனத்தில் 2 அல்லது 3 2 அல்லது 3 ஆனா ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது 2-3 கேட்டீங்கன்னா 2 தான். 18 வசனத்தில் 19 வசனத்தில் பார்த்த தெரியும், அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தில், 2 தான் மென்ஷன் பண்ற. அடுத்த வசனம் 2 இல்ல 3. ஆனா உண்மையிலேயே அவருடைய உள்ளத்திலிருந்து சொல்ல வருகிற விஷயம், ரெண்டு பேர் அதை மென்ஷன் பண்ணார். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் அவங்களுடைய ஜபத்திற்கு கண்டிப்பான பதில் கொடுக்கிறேன். டெபினட்டா பதில் உண்டு. எதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் சேர்ந்திருக்கணும், சேர்ந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேர் கூடி வந்தால் அந்த ஒரு மனம் அந்த இடத்துல கர்த்தர் கண்டிப்பா அவங்க நினைச்ச காரியத்தை நான் பதில் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன் கொடுக்கிறாரு? அந்த 20 வசனத்துல பார்த்தோம், அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரசன்ட் ஆகிறார். ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடி வந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நான் அந்த இடத்துல இருக்கிறேங்கிற வருவேன் சொல்ல இருக்கிறேங்கிற அந்த இடத்துல நான் நிச்சயம் நான் இருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சேர்ந்து ஜெபித்தல், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஜெபித்தல், சபை கூடி வருதல், இந்த ஐக்கியம் என்பது நம்முடைய வல்லமையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. புரியல, பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திலே கார்பரேட் அனாயிட்டிங் சொல்வாங்க. இது சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல வேதத்திலேயே இது கூடி ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை அப்போஸ்தலர்கள் நல்லா அறிந்திருந்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார் பாத்தீங்களா, இதோட எஃபெக்ட் அப்போஸ்தலருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அவங்களுடைய ஜெபத்தெல்லாம் பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 120 பேர் சேர்ந்து ஜெபிச்சாங்க. 3 வந்து பாருங்க, பேதுருவும் யோவானும் சேர்ந்து போய் ஜெபிச்சாங்க. 4 படிச்சு பாருங்க, சபையானது சேர்ந்து ஜெபித்தது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா சேர்ந்து 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 ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரம் அப்படிதான் பேசும். 1 பாத்தீங்கன்னா 11 பேர் சேர்ந்து ஜெபித்து சீட்டு போட்டு பேரெடுப்பாங்க. 1 அப்படி ஆரம்பிக்கும். 2 120 பேர். 3 பேதுருவும் யோவான். 4 சபை ஒரு வீட்டில் கூட்டி வரும்போது அங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோடைய காரியத்தை ரகசியத்தை அவங்க நல்லா புரிஞ்சிருந்தாங்க. எப்பொழுதும் சேர்ந்து ஜெபிக்கிற வழக்கம் அவங்களுக்குள்ள நல்லா இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்போஸ்தலர் 4:30-31 வசனங்களை வாசிக்கலாம்.
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய
இயேசுவின் நாமத்தினாலே
அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
நடந்த காரியம் பாருங்க, அவங்க கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது. அசைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த இடத்தில் லிட்டரலா இறங்கினார் அர்த்தம். பைபிள்ல நீங்க நிறைய பாருங்க, எல்லா இடத்துல எப்படிதான். அப்போஸ்தலர் 16 எடுத்து பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபித்து கர்த்தரை துதிப்பாங்க. அந்த இடத்தில் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. காரணம் என்ன? ஆண்டவர் இறங்கினார். எங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிச்சாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டது. இந்த இடத்துல நடந்தது என்ன? அவங்க கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது. அடுத்தது நடந்தது என்ன? அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு புதிய அபிஷேகம். அதுவரைக்கும் அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனால் இந்த இடத்திலே ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் அவங்க மேல ஊற்றினார். அந்த புதிய அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட பிறகு அவருடைய பிரசங்கமே மாறிடுச்சு. அவர்கள் தைரியமா பேச தொடங்கினார். அப்ப என்ன தெரியுதுன்னா, கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்குறார். அவருடைய அபிஷேகம் புதிதாய் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகத்துக்குள் இருந்து அவருடைய ஊழியத்தை விடுதலையோடு செய்வதற்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆகையினாலே இந்த வேத வசனங்களை பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிப்பது மிகவும் முக்கியம். இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா பரமண்டல ஜெபம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா அதோட ஜெபத்தை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயும் 6:9 வாசிக்கலாம்.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேனார் அப்படின்னா ஒரு மனச்சபம், என் பிதாவேன்னு ஜெபிக்க சொல்ல, எங்கள் பிதாவே இல்ல, எங்கள் பிதாவே ஜெபத்தை ஆரம்பிக்கும்போதே பாருங்க, சேர்ந்து ஜெபிக்க ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்திருக்காரு. எங்கள் பிதாவே அப்படின்னா ஆண்டவர் என்னைக்குமே ஜெபத்தில் தேவ பிள்ளைகள் இணைந்து வருவதையே ஆண்டவர் முக்கியத்துவம் பண்ணுகிறார். அதுதான், அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 17:11 ஒன்னஸ்க்காக ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு சேர்ந்து செயல்படுகிறார்களோ அந்த அளவுக்கு தேவ ராஜ்யம் வல்லமையாக வெளிப்பட முடியும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்தில் ஏறெடுத்த அடுத்த ஒரு காரியம் 17:14 வாசிக்கலாம். 14,
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல, அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்
நான்
உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
இங்க பார்த்தும்போது இயேசு கிறிஸ்து நமக்கும் உலகத்திற்கும் ஒரு செப்பரேஷன் காண்பிக்கிறார். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான். திரும்ப அதையே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மளை ஆண்டவர் யாருன்னு சொல்றார்னா நீங்க உலகத்தார் கிடையாதுங்கிற, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட் பண்ணிட்டார். உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இது நமக்கு தெரியணும். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டவர் வச்சிருந்தாலும் இந்த உலகத்தையே சார்ந்த, இந்த உலகத்தோடைய ஒத்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இடம் கொடுக்கல, செப்பரேட் பண்ற. இதுக்கு என்ன அடையாளம், இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்துறார், நானே உலகத்தான் அல்ல. அப்ப அவர் 33 உலகத்தில் இருந்தார், ஆனா அவர் சொல்றார் நான் உலகத்தான் அல்ல. அப்ப உலகத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல, இது நமக்கு தெரியும். நான் உலகத்தான் அல்ல, பிரித்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தான் உலகத்தான் அல்லன்னு சொன்னார் இல்ல, எப்படி தான் உலகத்தான் அல்ல, உலகத்தில் தானே வாழ்ந்தார். அப்ப எப்படி சொன்னார் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:42-43 வாசிக்கலாம்.
அவருக்கு 12
அவருக்கு 12 போது
அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது, பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். 3 பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
இந்த உலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தான் அல்ல அப்படின்னா எப்படி, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தான் அல்லாமல் வாழ்வதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உலகத்திலே அவருக்கு ஒரு தாய் இருந்தாங்க, ஒரு வளர்ப்பு தகப்பன் இருந்தார், ஒரு குடும்ப செட்டப் இருந்துச்சு, கூட பிறந்த தம்பிகள் இருந்தாங்க, தங்கச்சிகள் இருந்தாங்க, உறவினர்கள் இருந்தாங்க, உறவின் உறவியார் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, பெரிய சொந்தக்கார கூட்டம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அந்த 12 வயசுல பாருங்க, அவர் எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமிலே இருந்து விட்டார். 3 நாளைக்கு அவர் அங்கே இருந்துட்டார். 4 நாட்கள் சொல்லப்பட, 4 நாட்கள் அவர் அங்கே இருந்துட்டார். இவங்க 3 நாள் தேடி 4வது நாள் தான் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. 4 நாட்கள் தன்னை அப்படியே பிரிச்சுக்கிட்டார். தாய் இருந்தாங்க, வளர்ப்பு தகப்பன், உடன் பிறந்த தம்பி தங்கச்சி, உறவினர்கள் எல்லாம் இருந்தாலும் தன்னை அவர் பிரித்துக் கொண்டார். 12 வயசுல தன்னை செப்பரேட் பண்ணிட்டார். அப்ப நம்ம இந்த உலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தான் அல்ல அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு தன்னையே அடையாளப்படுத்துறார். அப்ப எப்படி நம்ம அவரை பார்த்துதான் எப்படி கத்துக்கணும், எப்படி அவர் உலகத்திலே வாழ்ந்தும் உலகத்தான் அல்லாதவர் என்பதை எப்படி காமிச்சார்னா, அவர் தன்னோடு தன்னை சுத்தி இருந்த மக்களோடும் அந்த குடும்பத்தோடும் தன்னை சுத்தி இருந்த கூட்டத்தோடும் தன்னை டோட்டலா தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவே இல்லை. இது நமக்கு தெரியணும். இன்னைக்கு நம்மளுக்கு சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்குது, குடும்பம், தெரிஞ்சவங்க, பழகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம செய்யற ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே தெரியணும், நான் உலகத்தான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனுஷ கூட்டத்தோடு டோட்டலா நம்மளை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவே கூடாது. டோட்டலா நம்ம ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எப்பவுமே அவங்களோடு நம்மளை ஐக்கியப்படுத்திக் கொண்டு வாழ்வதுதான் உலகத்தனம். உலகத்தானுடைய காரியம் என்ன, டோட்டலா தன்னை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களோடு, தன்னுடைய சூழ்நிலைகளோடு, தன்னுடைய வேலைகளோடு, தன்னுடைய காரியத்தோடு, சொந்த விஷயத்தோடு அப்படியே ஐக்கியப்படுத்திக் கொள்வாங்க. அதை செய்யக்கூடாதுங்கிற உலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தான் அல்ல என்ன அர்த்தம், அப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் உலகத்தை விட்டு கொஞ்சம் வெளியிலவா, உன்னுடைய சர்க்கிளை விட்டு வெளியிலவா, உன்னுடைய சொந்த சர்க்கிளை விட்டு வெளியிலவா, உன் சொந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியிலவா, உன் சொந்த உறவினரை விட்டு வெளியிலவா, உன்னுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியிலவா, உன் சொந்த வேலையை விட்டு வெளியிலவா, வெளியவா, அதை விட்டு வெளியிலவா. எங்க வர்றது, பிதா கிட்ட வாங்க. எங்க வர்றது, உலகத்துல தான் இருக்கிறோம், எங்க வர்றது, வெளியவான என்ன அர்த்தம், பிதா கிட்ட வந்துடும். பிதாவின் இடத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு உன்னை தனிமைப்படுத்திக்கொள். புரியல, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக உன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிப்பதற்கு நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை ஒதுக்கணும். எப்பவுமே மனுஷ கூட்டத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நான் ஒரு உலகத்தான் அல்ல, என் பிதாவோடு நான் தனிமையா இருக்கணும். என் பிதாவோடு நான் இருக்கணும். என்னை சுத்தி இருக்கிறவங்களே என்னுடைய உலகம் அல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்களே என்னுடைய வாழ்க்கை கிடையாது. நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு காரியம் எதுக்காக, வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக. புரியுதா, வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது பாருங்க, அதே லூக்கா சுவிசேஷத்தில் இன்னும் நிறைய வசனத்தை காட்டும். 5வது அதிகாரம் 15-16 வாசிக்கலாம்.
அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று,
அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று,
திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும், அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி,
சௌக்கியம் அடைவதற்கும்
கூடி வந்தார்கள்.
அவரோ
வனாந்தரத்தில் தனித்து போய்
ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தார். இல்லையா, இப்போ முதலாவது பேரண்ட்ஸ் விட்டு தனிச்சிருந்தார், அவங்களை விட்டு செப்பரேட் பண்ணிட்டார். இப்பொழுது ஜனக்கூட்டத்தை விட்டு செப்பரேட் பண்ணிட்டார். பேரண்ட்ஸ் விட்டு 12 வயசுல தன்னை செப்பரேட் பண்ணார் பைபிள் படிக்கிறதுக்கு. அடுத்தது தன்னை சுற்றிலும் இருக்கிற திரள் கூட்ட ஜனங்களிலிருந்து தன்னை செப்பரேட் பண்ணிட்டார். எதுக்காக, ஜெபிப்பதற்காக. திரளான ஜனங்கள் அவரை சுற்றிலும் இருந்தார். எதுக்கு, பிரசங்கம் கேட்பதற்காக, அற்புதங்களை பெறுவதற்காக. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களை விட்டு தன்னை செப்பரேட் பண்ணிட்டு தனியா போய் ஜெபிக்க போயிட்டார். அப்போ பப்ளிக்
காமன் ஜனங்களை விட்டு நம்ம செப்பரேட் பண்ணணும், ஃபேமிலி விட்டு செப்பரேட் பண்ணிக்கணும், பப்ளிக்கை விட்டு நம்ம செப்பரேட் பண்ணணும். மூணாவது ஆறாம் அதிகாரம், லூக்கா ஆறாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தார்.
ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், Mark 1:35.
அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து
புறப்பட்டு
வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது
உம்மை
எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள்.
சரி, இப்ப இந்த ரெண்டு வசனங்களை கவனிச்சு பாருங்க. தன்னுடைய சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, பேதர் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு அவர் எழுந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், மனாந்தரமான இடத்துக்கு போனார். சாயங்காலமான பொழுது தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு மலையின் மேல் ஏறினார். இதெல்லாம் எந்த சர்க்கிள் இருந்து பாத்தீங்கன்னா, சீஷர்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை விட்டு தன்னை தனிமைப்படுத்தினார், ரெண்டாவது பப்ளிக்கை விட்டு தன்னை தனிமைப்படுத்தினார், மூணாவது தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் சீஷர்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, எந்த நபர்களாயிருந்தாலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை விட்டு பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். அது ஃபேமிலியா இருக்கலாம், க்ளோஸ் சர்க்கிளா இருக்கலாம், பப்ளிக்கா இருக்கலாம். இது மூணு வித்தியாசமானது, புரியுதுங்களா? ஃபேமிலி, க்ளோஸ் சர்க்கிள், பப்ளிக், மூணையுமே நம்ம விட்டு கொண்டு நம்ம செப்பரேட் பண்ணணும். இது மூணுக்கும் நீங்க ஓவர் இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரேயர் லைஃப் கெட்டு போயிடும். டோட்டலா இதுக்கு உங்களை கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரேயர் லைஃப் கண்டிப்பா கெட்டு போயிடும். அதனாலே நம்முடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்தை தியானிப்பதற்கு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளணும். ஏன்? நாம் உலகத்தார் அல்ல, இது நமக்கு தெரியணும். நான் யார்? நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. நான் அடிக்கடி என்னை தனிமைப்படுத்திக் கொள்ள, என் ஜெப நேரத்துக்கு என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்ள. அப்படி இருந்தால்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க சர்வைவ் ஆக முடியும். மூன்றாவது 17:18 வாசிக்கலாம்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்பினேன். இயேசு கிறிஸ்து நம்மளை உலகத்தார் அல்லனர், ஆனா உலகத்துக்குள்ள நம்மளை அனுப்புறார் இல்லையா? அப்போ உலகம் வந்து நமக்கு சொந்தமானதல்ல, உலகத்திற்குள் நாம் அனுப்பப்பட்டவர்கள். புரியுது உனக்கு? உலகம் நம்முடைய சொந்த பிளேஸ் கிடையாது, உலகத்திற்குள் நாம் அனுப்பப்பட்டவர்கள். உலகம் நம்முடைய ஓன் பிளேஸ் கிடையாது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நான் உலகத்தான் அல்ல, நம்மள சொன்னது போல் நம்மளே உலகத்தான் அல்ல. ஆனால் நம்முடைய வேலை எங்க இருக்குதுன்னா உலகத்துல தான் இருக்குது. நம்ம வேறொரு இடத்திலிருந்து பிரிந்து உலகத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க பிதா கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தனிமைப்படுத்திக் கொண்டுகிறோமோ அவர் அங்கேயே உங்களை வச்சுக்க மாட்டார். நீ ஃபுல்லா வந்து பைபிள் படிச்சுட்டே எங்கூட உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார். உட்கார்ந்து ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? நமக்கு ஜெபிக்கிறது நல்லது, வேதத்தை வாசிக்கிறது நல்லது, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கிறது நல்லது. ஆனா என் வாழ்நாள் ஜெபிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது சரி கிடையாது. பைபிள் படிச்சுக்கிட்டே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது சரி கிடையாது. அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பலத்துக்காக கொடுக்கிறார். அதே ஆண்டவர் நீ என் கூட இருந்த வேதத்தை கற்றுக்கொண்ட ஜெபிச்ச ரைட்டு, ஆனா நீ போங்கிற எங்க உலகத்துக்குள்ள போங்கிற. அப்போ இயேசு கிறிஸ்து இதிலையும் பார்த்தீங்கன்னா நம்மையும் அவரையும் இணைக்கிறார். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்பினேன். அதே மாதிரி அப்ப இயேசு கிறிஸ்துவை பிதா எந்த விதத்தில் உலகத்திற்குள் அனுப்பினாரோ அதே விதத்தில் இயேசு கிறிஸ்து நம்மையும் உலகத்திற்குள் அனுப்பி வைத்திருக்கிறார். இது புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்ட நோக்கம் எதுவோ அதே நோக்கத்தோடு தான் நம்மையும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பியிருக்க. சேம் நோக்கம், அதே நோக்கம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வேலை என்ன? ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அவர் எப்பவுமே ஜபமே பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல. அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்தார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்காக அவர் ஜெபித்தார், செயல்பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஏன் நான் என்னை வச்சிருக்கிறார்னா, நான் உலகத்தானாய் வாழ்வதற்காக அல்ல, உலகத்திற்கு இயேசுவை அறிவிப்பதற்காக. புரியுதா? நான் என் பிதாவோடு உட்கார்ந்துட்டு இருக்கணும், ஆனா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, அடிக்கடி இறங்கி வரணும். இறங்கி வந்தால் என்னுடைய வேலை என்ன? உலகத்து ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லணும். அப்போ இயேசுவை பிதா என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ, என்ன தரிசனத்தோடு அனுப்பினாரோ, என்ன திட்டத்தோடு அனுப்பினாரோ, அதே நோக்கத்தோடு, அதே திட்டத்தோடு, அதே தரிசனத்தோடு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினால் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆப்ஷன் கிடையாது. புரிதல், ஆப்ஷன் கிடையாது. நமக்கு தெரிந்திருக்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நாம் பழகுகிற ஜனங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகத்து ஜனங்கள், அவங்களுக்கு கண்டிப்பா நீங்கள் இயேசுவை சொல்லியே ஆக வேண்டும். நான் சொல்றேன், நீங்க போய் எங்கேயோ வட இந்தியாவுக்கு அங்கெங்கெல்லாம் போன சொல்லல, போங்க அங்கெங்கெல்லாம் போன சொல்லல. நீங்க இருக்கிற இடத்தில் உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களை அடிக்கடி சந்திக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து சீட்ல உட்காந்து வேலை செய்யறவங்க, இல்லையா, உங்களோட பழகிறவங்க, அடிக்கடி நீங்க பார்க்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவை சொன்னாலே ஏராளமான பேரை நீங்க சந்திக்க முடியும். நம்ம உலகத்து மனுஷரை பார்க்கிறோம், ஆனால் உலகத்திலே அவங்களை விட்டுறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க பாருங்க, பிதா அவர் எப்படி அனுப்பினாரோ அப்படிதான் நம்மளை அனுப்பியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட லைஃப் பாருங்க, யாராவது ஒரு நபர் அவரை சந்திக்க வந்து சாதாரணமா அவர் பேசி அனுப்பியிருக்கிறாரான்னு பாருங்க. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? புது டிரெஸ் வாங்கினியா? கடைக்கு போனியா? வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? இப்படி யாரையாவது பேசி அனுப்பியிருக்கிறாரா பாருங்க. யாராவது ஒருத்தரையாவது இப்படி பேசி அனுப்பியிருக்கிறாரா? எங்கேயுமே அப்படி பண்ணது கிடையாது. நலம் விசாரித்தவர் யாருமே அனுப்பினது கிடையாது. எந்த நிலைமையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுலேயே கவனமா இருந்தார். தன்னை விருந்து வீட்டுக்கு கூப்பிட்ட நபரா இருந்தா இருக்கட்டும், மார்த்தாள் விருந்து சாப்பிட கூப்பிட்டா, ஆனா விருந்து சாப்பிடறதுல கவனமா இருந்தாரு. வசனம் பேசுகிறதெல்லாம் கவனமா இருந்தார். இல்ல, ராத்திரி நேரத்தில் தன்னை சந்திக்க வந்த நிக்கிரதேமும் அதுதான். நாலாம் அதிகாரம், யோவான் நாலாம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ களைப்போடு கிணற்றாடுக உட்காருகிறார், வந்தவனிடத்திலே சுவிசேஷத்தை கொண்டு போற. யாருக்கிட்டையுமே ஒரு உலகத்து நபர், தன்னை அறியாத ஒரு நபர், பிதாவை அறியாத ஒரு நபரை அவர் பார்க்கும்போது சும்மா நலம் விசாரித்து அனுப்பவே கிடையாது. அப்போ பிதா இயேசுவை எப்படி அனுப்பினாரோ அதே விதத்தில்தான் நீங்களும் நானும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? யாரையுமே ஜஸ்ட் ஃப்ரெண்டா பார்க்காதீங்க, புரியுதா? ஜஸ்ட் ஃப்ரெண்டா பார்க்காதீங்க, பழகுகிற ஒரு நபராய் மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ஆத்மா, புரியுதா? நம்ம சாதாரணமா பார்க்கிறோம், இவங்க என்னுடைய கஸ்டமர், இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்க பகிர்ந்து வீட்டுக்காரங்க, இப்படிதான் நம்ம பார்க்கிறோமே தவிர அவங்களோட ஆத்மாக்களாய் நம்ம பார்க்கறது இல்லை. இயேசு கிறிஸ்து யாரையுமே சாதாரணமா பார்க்கல, ஆத்மாக்களாக தான் பார்த்தார். ஆகியனாலே இன்னைக்கு உடைய லைஃப்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்களை சந்திக்க வர்றவங்க, உங்களோட பழகிறவங்க, அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். நீங்க உங்களுடைய வேலையை டிசைன் பண்ணிட்டு நார்த் இந்தியாவுக்கு போறதுல முடியாது. உங்களை வேலையை டிசைன் பண்ணிட்டு மிஷனரிய போ சொல்ல, உங்களை வேலையை டிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லல, அதெல்லாம் சொல்லல, புரியுதுல? அதுக்கு பிரத்யேகமான அழைப்பு வேணும். யாரும் உங்க வேலையை விட்டுட்டு எல்லாம் வர வேண்டாம். ஆனால் உங்க வேலையிலேயே நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆத்மா வச்சிருக்க, அதை சொன்னாலே போதும். ஆமென். அவங்களை நீங்க ரீச் பண்ணாலே போதும், அவங்களை நீங்க ரீச் பண்ணாலே போதும். நீங்க வேலையை விட்டுட்டு எல்லாம் ஊழிச்சுப்பாங்க, யாரையும் ஆண்டவர் உங்களை வற்புறுத்தல. எங்க இருக்கிறீங்களோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்களை ஆதாயப்படுத்துங்கன்ற, நமக்கு அதான் ஃபீல்டு, புரியுதா? நமக்கான பணித்தளம் மிஷினரி ஃபீல்டுங்கிறாங்க இல்லையா, நம்முடைய பணித்தளம் எது? நம்ம இருக்கிற இடத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், அதுதான் நமக்கு பணித்தளம். அதை நீங்க செய்யலாம், அதை ரீச் பண்ணாலே போதும். ஆகினாலே ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கார், இந்த உலகத்தில் அனுப்பிவிட்டிருக்கார். எதுக்கு? தேவ ராஜ்யத்தை பேசுவதற்காக. நமக்கு ஒரு திட்டத்தோடு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார், அதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதுக்காக இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து உங்களுடைய மனசுல நினைச்சு ஜெபம் பண்ணிருக்கிறார். ஆண்டவரே இவங்க சுவிசேஷம் சொல்லணும்னு ஜெபம் பண்ணிருக்கிறார். இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்ணிருக்கிறார். இவங்க உலகத்தை விட்டு பிரிச்சு வந்து பிதாவே இவங்க கூட இருக்கணும் ஜெபம் பண்ணிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணிருக்கிறார் நமக்காக. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஜபத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? நமக்காக இதெல்லாம் மனசு, நம்மள மனசுல வச்சு ஜெபிச்சிருக்கிற, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம செஞ்சியாகணும். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 17 21 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்,
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்,
பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும்,
நீர் என்னிலேயும்,
நான் உம்மிலேயும் இருக்கிறது போல,
நான் உம்மிலேயும் இருக்கிறது போல,
அவர்கள் எல்லாரும்,
அவர்கள் எல்லாரும்
நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்,
நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்,
நாம் ஒன்றாயிருக்கிறது போல,
நாம் ஒன்றாயிருக்கிறது போல,
அவர்களும் ஒன்றாயிருக்கும் படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்க தங்களாக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப பாருங்க, அவருடைய ஐக்கியம் பாருங்க, பிதாவே நானும் நீங்களும் ஒன்னா இருக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கட்டும், இப்போ நாமும் அவங்களும் ஒன்னா இருக்கட்டும், அவர்கள் நம்மிலேயே ஒன்றா இருக்க வேண்டும். எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க, அவர்கள் முதல்ல வந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், அடுத்தது அவரும் பிதாவும் ஒன்னா இருக்கிறார், இப்போ பிதாவே அவர்கள் நம்மில் ஒன்னா இருக்க வேண்டும், நம்மள அவரோடு ஒன்னா இருக்கணும். இதுதான் பைனல் டெஸ்டினேஷன், முடிவான ஒரு இடம், போய் சேர்க்கிற ஒரு இடம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் ஒரு மகிமையான பரம அழைப்பு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தெல்லாம் ஒன்றாயிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக ஊழியம் செய்து சேர்ந்து ஜெபித்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்து அவரோடு நேரத்தை செலவிட்டு அவருடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது போல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது போல, அவர்கள் நம்மிடத்தில் வந்து ஒன்றா இருக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது ஒரு பரம அழைப்பு வச்சிருக்கிறார். நாம் எல்லாரும் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றா இருக்கும்படி கர்த்தர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஒன்றாய் வாழ்வதற்கான ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மை உலகத்தை விட்டு பிரித்துக் கொள்ளுங்கள், வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி பிரித்துக் கொள்ளுங்கள், ஜெபிக்கும்படி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய காரியத்தை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். நம்மை உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, உலகத்திற்குள்ள அனுப்புறார், அதை நம்ம செய்யணும். நம்மை பிரித்தெடுத்த ஆண்டவர் உலகத்தில் ஒரு வேலையோடு அனுப்புறார், சுவிசேஷ வேலையை செய்யணும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, எல்லாரையும் ஒன்றாய் பரலோகத்தில் சேர்க்கிறதற்காக நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நமக்காக வேண்டுதல் செஞ்சிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தரோடு இருங்கள், கர்த்தருடைய வேலையை செய்யுங்கள். ஆண்டவர் ஒரு நாள் அப்படிப்பட்டவர்களை என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படி சேர்த்துக் கொள்ளப் போகிற நாள் சீக்கிரம் வரப்போகிறது. சரியா ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து யோவான் 17 அதிகாரத்தில் ஒரு அருமையான நீண்ட ஜெபத்தை செய்திருக்கிறார். இந்த நீண்ட ஜெபத்தில் அநேக காரியங்களை நம்மை குறித்த ஒரு தரிசனத்தோடு அவர் ஜெபிக்க வைத்திருக்கிறார். அவர் ஜெபித்திருக்கிறார் ஒரு பெரிய தரிசனம், நம்மை குறித்த ஒரு பெரிய தரிசனம் அவருக்கு இருக்கிறது, நம்மை குறித்த ஒரு பெரிய பாரம் அவருக்கு இருக்கிறது, நம்மை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய தரிசனம் அவருக்கு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை அதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஜெபித்து விட்டார். நம்மை குறித்து ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து ஜெபித்து விட்டார். அந்த ஜெபம் என்ன? நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கும்படியாக அவர் ஜெபித்திருக்கிறார். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறது போல அவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடும் சொன்னார். தேவ பிள்ளைகள் நம்ம கவனிக்கணும், நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பிரித்தெடுக்கப்பட்டவராக காணப்பட்டார். வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், ஜெபிப்பதற்காக அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், தன் சொந்த குடும்பத்தை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், சீஷர்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், பப்ளிக்கை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இன்றைக்கும் இந்த நாளிலே நான் சொல்றேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற குடும்பத்தோடு, உறவினர்களோடு, ஜனங்களோடு உங்களை மொத்தமாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு வாழாதீங்க. அடிக்கடி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதத்தை ஆழமாய் வாசிப்பதற்கு உங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறதற்கு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பத்தை விட்டு, உங்களை சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தை விட்டு, நெருக்கமானவர்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா மாற முடியாது. எப்பொழுதுமே ஜனங்களோடையே மிங்கிலாயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேதத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் ஆண்டவரோடு தனிமைப்படுத்திக் கொள்ளணும். ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியமான காரியம். அடுத்தபடியாக சேர்ந்து ஐக்கியமாக இருப்பதையும் கர்த்தர் சொல்றார்.
சேர்ந்து ஜெபிப்பது ரொம்ப முக்கியம்.
தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். வெளியரங்கமான பதில்.
ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக பதில் கொடுக்கிறேன் என்றார். வேதம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த அருமையை இந்த மேன்மையை அப்போஸ்தலர்கள் அறிஞ்சிருந்தாங்க. முதல் அதிகாரத்திலே 11 பேர் சேர்ந்து ஜெபிச்சு சீட்டு போட்டு 12 நபரை தெரிந்து கொண்டாங்க. 2 அதிகாரத்தில் 120 பேர் சேர்ந்து ஜெபிச்சு அபிஷேகத்தை பெற்றாங்க. 3 அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் சேர்ந்து ஜெபிக்க போய் அற்புதங்களை செஞ்சாங்க. 4 அதிகாரத்திலே சபை கூடி சேர்ந்து ஜெபித்து அந்த இடம் அசையும்படி தெய்வ வல்லமையை பெற்றாங்க. புதிய அபிஷேகத்தை பெற்றாங்க. ஊழியத்தில் புதிய பலத்தை பெற்றாங்க. சேர்ந்து ஜெபிப்பது அவங்களுக்கு வழக்கமா இருந்துச்சு. சேர்ந்து ஜெபிக்கணும், சேர்ந்து ஜெபிக்கணும். அதில் கிடைக்கிற அபிஷேகமே தனி, அதில் கிடைக்கிற விடுதலை தனி, அதற்கு கிடைக்கிற பதிலே தனி. கர்த்தர் விசேஷமாய் பதில் கொடுப்பார். 3 கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து பிடித்தெடுத்தாலும் உலகத்துக்குள்ள அனுப்பினார். எதுக்காக? பிதாவே நீர் என்னை அனுப்பினது போல நானும் அவர்களை அனுப்புகிறேன். ஏன் நம்ம அனுப்புகிறாரு? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக உலகத்துக்குள்ள போனோம், உலகத்துக்குள்ள போனோம். எப்போதே பிதாவோடு தனிமைப்படுத்தி உட்கார்ந்து கூடாது. பிதாவோடு தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு ஒரு நேரம், அதே நேரத்தில் உலகத்திற்குள்ள போகிறதற்கும் ஒரு நேரம். உலகத்துக்குள்ள போனோம் எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்வதற்கு. உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுங்கள். நீங்க வேலையை விட்டுட்டு போகும்படி சொல்லல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போன்னு கர்த்தர் சொல்லல. உன்னை சுற்றிலும் இருக்கிற நபர்களுக்கு என்ன சொல்லுங்கிற, அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற நபர்களுக்கு அவரை சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க செய்யற வேலையில எத்தனையோ நபர்களை சந்திக்கிறீங்க. நீங்க ஒரு டெய்லரா இருக்கிறீங்க, உங்க கஸ்டமர்ட சொல்லுங்க. நீங்க சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறீங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, பாக்குறவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க நர்ஸா இருக்கிறீங்க, உங்களுடைய பேஷண்ட்டுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த இடத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஆண்டவரை சொல்லுங்க. அந்த இடத்தில் இருக்கிற நபருக்கு ஆண்டவரை சொல்லுங்க. அதைத்தான் சொல்ற, அதைத்தான் சொல்ற. உன்னை சுத்தியிலும் இருக்கிறவங்களுக்கு சொல். 4 இந்த உலகத்தில் நம்மை ஒன்றாயிருக்க சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் நம்மோடு ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 4 வரப்போகிறது. அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக, கூட்டி சொன்னபடியாய் வரப்போகிறார். அவர் வந்து நம்மை அவரோடும் பிதாவோடும் ஒன்றாயிருப்பதற்காக அழைத்து செல்வார். அதற்கான நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகள் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக எங்கள் ஆண்டவர் பாரத்தோடு ஜெபித்திருக்கிற இப்படிப்பட்ட மகிமையான ஜெபத்திற்காய் சோத்திரம். இந்த ஜெபத்தின் மூலமாக எங்களை குறித்து நீங்க எதிர்பார்க்கிற முடிய எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எங்களை குறித்த முடிய பாரத்தை, எங்களை குறித்த முடிய தரிசனத்தை இந்த ஜெபத்தில் நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நாங்கள் இதை ஒரு ஜெபமாய் மாத்திரம் பார்க்காமல், இந்த ஜெபத்தில் எங்களுக்காக எப்படி எதற்காக ஜெபித்திருக்கிறீங்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபம் ஒருபோதும் வீணாய் போகக்கூடாது. நீங்க செய்த இந்த ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது அப்பா. அது எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, அது நிறைவேற வேண்டும். எங்கள் இந்த ஜெபத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை